நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நம்ம ஆஸ்திரேலியா.
படிப்பவர் சங்கர் ஜே பாண்டியன்.
இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஆஸ்திரேலியன் ரைட்டர் சென்டர் என்ற சிறுகதை அமைப்பில் 2021 ஜனவரி மாதத்தில் சிறந்த கதைகளுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை. கதையின் தலைப்பு பிகின் அகைன். இதனை எழுதியவர் விக்டோரியா மாநிலத்தைச் சேர்ந்த என் மில்டி. கதையின் தமிழாக்கம் மீண்டும் துவங்குவோம். நீங்கள் ரொம்பவும் பொறுமையாக காத்திருந்தீங்க, நன்றி. டி சுற்றி பார்க்கிறாள். உதய சூரியனின் ஒளி கீற்றுகள் மெல்ல பரவத் தொடங்குகின்றன. அவள் அமர்ந்திருந்த இருக்கையின் பின்னால் அருகில் இருந்த ஒரு ஓக் மரத்தின் கீழ் மற்றும் நகரம் முழுவதும் என மெல்ல ஒளி பரவியது. தன் பின்னால் ஒரு மனிதர் நிற்கிறார் என்பது போல நிழல் தெரிய அவள் திரும்பி கண்களை குறுக்கி பார்க்கிறாள்.
5 இரவுகள் ஆகிவிட்டது.
எனக்கு புரியுது, நான் முன்னாடியே உங்களை இங்கே பார்த்துட்டேன். அந்த மனிதர் தன் சைக்கிளை அந்த ஓக் மரத்தில் சாய்த்து அவளுக்கு நேரே நின்றார். மன்னிச்சிருங்க, நான் சீக்கிரமே வந்திருப்பேன். ஆனால்
நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும், தெரியும்.
சூரியன் கண்களை கூசவே டி தன் கண்களை விலக்கி கொண்டு திரும்பினாள். இது ரொம்ப முக்கியமானது, அந்த மனிதர் கனிவான குரலில் கூறினார். எங்களோட முக்கியமான ஒரு கொள்கையும் அது. டி தன் தோள்களை தளர்த்தி தன் அருகில் வைத்திருந்த கோப்புகளை கையில் எடுத்தாள். அவள் அந்த கோப்புகளை தூக்கி பிடித்தபோது அதனுள் இருந்த காகிதங்கள் காற்றில் படப்படுத்தன.
எனது ஆவணங்கள் அனைத்தும் இங்கே இருக்கு.
கோப்புகள் அவள் கையில் இருந்து அந்த மனிதர் கைக்கு நழுவியது. பக்கங்கள் காற்றில் சலசலத்தன. அந்த மனிதர் இருக்கையை சுற்றி வந்து உட்கார்ந்தார். ஒவ்வொரு தாளையும் கவனமாக சரிபார்த்தார். டி தன் கால்களை தேய்த்து கொண்டு மெல்ல அவர் பக்கமாக பார்த்தாள். ஆனால் அவர் திரும்பியபடி இருந்ததால் அவரது முதுகு மட்டுமே தெரிந்தது. எல்லாம் சரியா இருக்கு என்று அவர் இறுதி பக்கங்களை திருப்பியபடி கூறினார். நான் கையொப்பம் போட்டா போதும், எல்லாம் முடிஞ்சது, நாம கிளம்பலாம்.
நல்லது
நல்லது. சொற்கள் ஒன்று போல ஒலித்தன. நீங்கள் இந்த முடிவில் உறுதியா? இல்லை, இது ஒரு கடுமையான முடிவு, உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியது. நிறைய பேர் இந்த நிலையில் கூட இவ்வளோ காத்திருந்ததுக்கு அப்புறம் கூட தங்கள் முடிவை மறுபரிசீலனை செஞ்சு மனம் மாறியிருக்காங்க.
அப்படியா, ஆச்சரியமாக இருக்கு.
டி அந்த மனிதரின் மடியில் உள்ள தனது கோப்புகளை பார்த்தாள். அவரது கைகள் கடுமையாக இருந்தன. ஆனால் காற்று அவளுடைய கோப்பு, குறிப்பாக அதில் இருக்கும் எந்த காகிதத்தையும் தட்டி விட்டு விடாமல் இருக்க அவர் தன் கைகளை மென்மையாக அவற்றின் மேல் ஓய்வாக வைத்திருந்தார். அவற்றில் ஒரு காகிதம் தவறினாலும் அந்த ஆவணத்தை மீண்டும் சேகரிக்க மாத கணக்கில் நாட்களாகும். இரவின் குளிர் அவளது கைகளை மறத்து போக வைத்திருந்தது. காலை இளம் சூரியன் அவற்றுக்கு மெல்ல உணர்ச்சி வரச் செய்தது. அவள் ஏற்கனவே தனது மோதிரத்தை அகற்றிவிட்டிருந்தாள். அவள் முற்றாக தலைமறைவாக போவதற்கு மற்ற எல்லா ஏற்பாடுகளும் சில மாதங்களுக்கு முன்பே செய்யப்பட்டு விட்டிருந்தன. அருகில் இருந்த அந்த மனிதர் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர் தன்னை பார்ப்பதை அவளால் உணர முடிந்தது.
நான் நினைக்கிறேன், திரும்பி போறதுங்கிறது நீங்க ஏற்கனவே செஞ்ச பல தவறுகளை திரும்பவும் செய்யற மாதிரி. இன்னும் சொன்னா அது எல்லாவற்றையும் விட பெரிய தவறா செய்து விட்டதா உணர வைக்கும்.
நீங்க அப்படி நினைக்கிறதா இருந்தா அந்த ஞாபகங்களை கூட அகற்ற முடியும். அதுக்கு ஒரு சின்ன கூடுதல் கட்டணம் இருக்கு, அவ்வளவுதான்.
ஆனா கட்டாயம் இல்லை.
மக்களுக்கு எப்படியாவது எங்களை பத்தி தெரிய வரணும்ல. இருந்தாலும் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு எதுவும் நினைவில் இருக்காது. டி சிரித்தபடி தலையசைத்து அவள் வாழ்க்கையின் சவால்களையும் துயரங்களையும் எண்ணுகையில் அதன் தளர்ச்சி மற்றும் ஏமாற்றத்தை நினைத்து அவற்றை சுமக்கவே முடியாத ஒரு பாரம் போல உணர்ந்தாள். 5 இரவுகளுக்கு மேல் அவள் இங்கே அமர்ந்து இந்த இடத்தை விட்டுவிட்டு வெளியேறினால் அப்போது சொல்ல வேண்டும் என நினைத்திருந்த எதுவும் இப்போது அவள் நினைவிற்கு வரவில்லை. அவை அனைத்தும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவை என்று தோன்றியது. காரணம், இந்த மாற்றம் இதிலிருந்து சிறந்த ஒன்றுக்கு உத்தரவாதம் அளிக்காததால்.
உங்ககிட்ட இந்த சேவையை பெற்ற வாடிக்கையாளர்கள் யாராவது மீண்டும் உங்ககிட்ட வந்திருக்காங்களா?
சில பேர், அந்த மனிதர் ஒப்புக்கொள்ளும் தொனியில் கூறினார். நான் அந்த அளவுக்கு சொல்ல எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் நிர்வாக கொள்கை என்னன்னா, கடந்த கால நினைவுகளை நீக்க பெற்றவர்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய வாய்ப்பும் இல்லை, செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. குறைந்தபட்சம் ஒவ்வொரு முறையுமாவது இல்லைன்னு சொல்லலாம்.
இப்போ நீங்க சொன்னதை நம்பணும் தான் மனசு விரும்புது.
இல்லைன்னா நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்களே. இல்லை, அப்படி தான் நான் நினைக்கிறேன்.
நான் இதுக்கு முன்னாடி இங்கே காத்திருந்திருக்கனா, அதை நீங்கள் என்னட்டு சொல்ல முடியுமா?
அந்த மனிதர் ஒரு கணம் அமைதியாக இருந்தார். இல்லை, எனக்கு தெரியாது, அவர் அமைதியாக கூறினார். இப்போல்லாம் நினைவுகளை நான் அந்த அளவுக்கு நம்புறதே இல்லை என குனிந்தபடியே கூறினார். டி மீண்டும் ஆமோதிப்பது போல தலையசைத்தாள். சரி, அந்த மனிதர் சற்று சௌகரியமாக மாறி அமர்ந்து, இறுதி முடிவு உங்களுடையது தான். ஆழ்ந்த யோசனையுடன் டி அவள் கைகளை பார்த்து,
சரி இப்போ என்ன பண்ணணும்?
அவள் கோப்பு மூடப்படும் சத்தம் கேட்டது. அதில் ஒரு பேனா அவளது கோப்பின் மீது உராய்ந்து அதை இறுக பிடித்தது. இந்த சைக்கிளை எடுங்க, நீங்கள் இந்த மலைப்பாதையின் கீழே சென்று அடையும் நேரத்தில் உங்கள் பழைய ஞாபகங்கள் எல்லாம் மறந்து உங்கள் புது வீட்டிற்கு செல்லும் வழி மட்டும் உங்கள் நினைவுக்கு வரும். 2 நாட்களில் உங்கள் சைக்கிளும் திருடப்படும். அங்கிருந்து உங்கள் புது வாழ்க்கை உங்கள் கையில் தான். டி ஆழமான ஒரு பெருமூச்சு எடுத்தார். பின்னர் விரைவாக எழுந்து நின்று அந்த மனிதரை நோக்கி
நன்றி
என்று கூறினாள். அந்த மனிதர் மெல்லிய தலையசைப்புடன், உங்களுக்கு இந்த முறை நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். இன்று நாம் கேட்ட கதை விளக்கங்கள் அளித்து வார்த்தைகளை வீணாக்காத இறுக்கமான எழுத்து நடை கொண்ட குறுங்கதை. டீயின் வரலாற்றையோ அல்லது அவளை இந்த முடிவுக்கு இட்டு சென்ற வலிமிகுந்த கடந்த காலத்தையோ நமக்கு அறிமுகப்படுத்தாமல், அதே சமயம் அந்த மனிதரின் உந்துதல் என்ன, டீக்கு அவர் உதவ காரணம் என்ன, அல்லது அவர் வழங்கும் சேவையின் நுணுக்கங்கள் என்ன என்று நமக்கு சொல்லாமல் மிக சுருக்கமான மற்றும் அழுத்தமான கதை சொல்வதில் நம் ஆர்வத்தை தூண்டி ஞாபகங்களை நீக்கப்பெறும் கதாநாயகியை பற்றி போதுமான அளவு தெரிவிப்பதோடு கதை நகர்கிறது. ஒரே காட்சிக்குள் நடக்கும் செயல்களை கதையில் உள்ளடக்கி அதன் பின் விளைவுகளை நம்மை யோசிக்க வைக்கிறது. ஆங்கில ஃபிக்ஷனல் நாவல்கள் மற்றும் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படங்களில் குறிப்பாக எதிர்காலத்தில் நடப்பதாக சித்தரிக்கப்படும் பல கதைகளில் இப்படி நினைவுகளை அகற்றுவதையும் மாற்றி அமைப்பதையும் படித்திருக்கிறோம். குறிப்பாக லோவல் கன்னிங்ஹாம் என்பவரால் 1990 எழுதப்பட்ட த மென் இன் பிளாக் என்ற அமெரிக்க காமிக் நாவல். த மென் இன் பிளாக் என்பது ஒரு சர்வதேச புலனாய்வு அமைப்பு. இது பூமியில் நல்ல மற்றும் தீய அமானுஷ்ய நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவதற்காக அமைக்கப்பட்டு பூமியில் வேற்றுகிரக வாசிகளின் நடமாட்டம், பேய்கள், மனித மரபு மாற்றப்பட்டு பிறக்கும் மியூட்டன்ஸ், இதிகாசங்களில் வரும் பழம்பெரும் புராதன உயிரினங்கள், ஜாம்பீஸ், வேர்வுல்ஃப்ஸ், வேம்பையர் மற்றும் பிற அமானுஷ்யங்களை கண்காணிப்பவர்கள் தங்கள் இருப்பை ரகசியமாக வைப்பதற்காக இவர்களுடன் இணையும் ஏஜென்ட்ஸ் அவர்களின் கடந்த கால நினைவை முற்றாக நீக்கப்பட்ட பிறகே இந்த அமைப்பில் இணைக்கப்படுவார்கள். அப்படி இணைப்பவர்களின் சுற்றத்தார், குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர் என்று எல்லோருடைய நினைவிலிருந்தும் இவர் முற்றாக அகற்றப்படுவார். இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு சிறு அடையாளம் கூட இல்லாமல் நீக்கப்பட்ட பிறகே இவர் இணைக்கப்படுகிறார். இது நியூரலைசர் என்ற கருவி கொண்டு செய்வதாக அந்த நாவலில் வரும். இந்த நாவல் திரைப்படமாக 1997 வெளிவந்த போது அதில் இருந்த அமைப்பு பெரும்பாலும் வேற்றுகிரக வாசிகளின் நடமாட்டத்தை மட்டும் கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்டதாகவும், ஏதோ ஒரு சூழலில் ஒரு சராசரி மனிதன் ஒரு ஏலியனை சந்திக்க நேர்ந்தால் அவர்களின் அந்த நினைவை மட்டும் அகற்றுவதற்காக இந்த நியூரலைசர் பயன்படுத்துவதாகவும் திரைப்படத்திற்காக மாற்றியிருப்பார்கள். அதுபோல் ஜே.கே. ரவுலிங் என்பவரால் எழுதப்பட்ட புகழ்பெற்ற ஹாரி பாட்டர் தொடர் நாவலில் 6வது புத்தகமான தி ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸ் கதையில் ஒரு பேராசிரியர் இப்படி நினைவுகளை அழிக்கும் மந்திரத்தை பயன்படுத்துவதாக அந்த கதையில் வரும். ஒரு கூடுதல் குறிப்பு, இந்த புத்தகம் ஜூலை 16 2005 உலகெங்கும் வெளியிடப்பட்டது. வெளியான முதல் 24 மணி நேரத்திற்குள் 9 மில்லியன் பிரதிகள் விற்பனை செய்து சாதனை படைத்தது இந்த புத்தகம். இந்த ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸ் என்ற புத்தகத்தில் வரும் ஒரு பேராசிரியர் ஹோரேஸ் ஸ்லங்ஹான், இவர் ஹாரி பாட்டரிடம் தனக்கும் டாம் ரிடில் என்ற ஒரு மாணவருக்கும் இடையே ஹார்க்ரக்ஸ் பற்றிய உரையாடலை விளக்குவதாக ஒரு காட்சி வரும். ஹார்க்ரக்ஸ் என்பது ஒரு நபரின் ஆன்மாவை பிளந்து பகுதியை வேறு ஒரு பொருளில் சேமித்து வைக்க பயன்படும் ஒரு மந்திரமாகும். ஒரு ஹார்க்ரக்ஸ் உரிமையாளரின் உடல் கொல்லப்பட்டால் உடலில் தங்கியிருக்கும் அந்த ஆன்மா அடுத்த உலகத்திற்கு செல்லாது, மாறாக மற்றொரு மந்திரவாதியால் உயிர்த்தெழுப்பப்படக்கூடிய திறன் கொண்ட உடல் அல்லது வடிவத்தில் இந்த உலகத்திலேயே தங்கியிருக்கும். அந்த ஹார்க்ரக்ஸை கொண்டு இவரை மீண்டும் உயிர்த்தெழ செய்ய முடியும். ஹார்க்ரக்ஸ் பத்திரமாக இருக்கும் வரை அது அந்த நபரின் மரணத்திலிருந்து அவரை பாதுகாக்கும். இந்த டாம் ரிடில் என்ற மாணவர்தான் பின்னாளில் வளர்ந்து வந்து லார்ட் வால்டமார்ட்டாக அந்த மந்திர உலகத்தையே அச்சுறுத்துவார். பேராசிரியர் ஹோரேஸ் ஸ்லங்ஹான் தனது நினைவுகளிலிருந்து வால்டமார்ட் பல கூறுகளாக தனது ஆன்மாவை பிரித்து அவற்றை தன் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட பல்வேறு அரிய அதிசய பொருட்களில் மறைத்து வைத்து ஹார்க்ரக்ஸ்களை உருவாக்கியுள்ளார் என்பதை ஹாரி பாட்டரிடம் பகிர்ந்து கொள்கிறார். இந்த வழியில் ஹார்க்ரக்ஸ்களின் கடைசி ஒன்று இருக்கும் வரை வால்டமார்ட்டை முற்றாக அழிக்கவே முடியாது என்ற நிலை உருவாகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹார்க்ரக்ஸ்களை உருவாக்க முடியும் என்ற சாத்திய கூறுகளை டாம் ரிடலுக்கு தான் தான் கற்றுக் கொடுத்தோம் என்ற குற்ற உணர்ச்சியின் காரணமாக அந்த பேராசிரியர் தன் நினைவுகளை தானாகவே முற்றாக நீக்கிவிட்டிருப்பார். நாவல்கள் திரைப்படங்கள் என்று கற்பனையில் மட்டுமல்ல, இந்த மனித நினைவுகளையும் எண்ணங்களையும் அழிப்பது குறித்தும் அவற்றை மாற்றி அமைப்பது குறித்தும் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாததை விட அதிகமாக மருத்துவ உலகிலும் உளவியல் உலகிலும் மிக பெரும் பொருட்செலவில் பல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த பரிசோதனைகள் போதைக்கு அடிமையானவர்கள் அல்லது குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தால் மன உளைச்சலுக்கு உள்ளானவர்கள், PTSD நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், போர் வீரர்கள், கொடூரமான நிகழ்வுகளை கண்டவர்கள், வன்முறை குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட துக்கமான நிகழ்வை தன் நினைவிலிருந்து அகற்றுவதால் தங்கள் துயரம் இத்துடன் மறைந்து போகும் என்று நம்பும் மக்கள் மீது அவர்களின் சம்மதத்தோடு அவர்களின் ஒப்புதல் பெற்ற பிறகு இந்த பரிசோதனைகள் நிகழ்த்தப்படுகின்றன. அவர்கள் தேர்ந்தெடுக்கும் வழிகள் தான் வேறு, ஆனால் இலக்கு ஒன்றுதான், தன்னுடைய நினைவுகளிலிருந்து சிலவற்றை நீக்குவது. ஆனால் அளப்பரிய ஆற்றல் கொண்ட மனித மூளை மிகவும் மகத்தானது மட்டுமல்ல, மிகவும் சிக்கலானதும் கூட. இதனால் இன்று வரை மனித நினைவுகளை முற்றாக நீக்குவதும் அல்லது மாற்றி அமைப்பதும் 100% உறுதிப்பாட்டுடன் செயல்படுத்த முடியவில்லை. டேவிட் டிசல்வோ என்பவர் தனது பிரெயின் சேஞ்சர், த பிரெயின் இன் யுவர் கிச்சன் மற்றும் வாட் மேக்ஸ் யுவர் பிரெயின் ஹாப்பி அண்ட் ஒய் யூ ஷுட் டூ த ஆப்போசிட் என்ற புத்தகங்களில் இது குறித்து எழுதியிருக்கிறார். ஃபோர்ப்ஸ் இணையதளத்தில் 2020 ஜூலை மாதத்தில் அறிவியல் நமது நினைவுகளை மாற்றி அமைக்கவும் முற்றாக அழிக்கவும் 100% சாத்தியத்திற்கு மிகவும் நெருங்கிவிட்டது, நினைவுகளையும் எண்ணங்களையும் அழிப்பதற்கு நாம் தயாராகத்தான் இருக்கிறோமா என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதி வெளியிட்டார். மனித நினைவுகளை அகற்றுவதில் எழும் ஒரு தார்மீக கேள்வி, எல்லா வேதனையான நினைவுகளும் விரும்பத்தகாத மோசமான நினைவுகள் அல்ல. ஒருவருடைய கடந்த காலத்தின் வேதனையான நினைவுகளை நினைவில் கொள்ளும் ஆற்றல் எதிர்காலத்தில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. கடந்த கால தவறுகளை நினைவில் கொள்வதும் அதிலிருந்து கற்றுக்கொள்வதும் ஒரு நபரின் உளவியல் வளர்ச்சியில் முக்கியமானது மட்டுமல்ல, முன்னர் செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருப்பதை உறுதிப்படுத்தவும் அது உதவுவது. இவை எல்லாவற்றையும் விட மேலாக ஒருவர் தான் செய்த தவறுகளின் நினைவுகளை, அவற்றின் முக்கியத்துவத்தை ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தவறுகள் குற்றங்கள் அல்ல என்ற அபாரமான ஒரு சிறுகதையின் இறுதி வரி மிக ஆழமாக உணர்த்தும். அந்த வரி இதுதான், மன்னிக்கப்பட்டவர்களே மன்னிக்கிறார்கள். நாம் ஏதோ ஒரு சூழலில் செய்த தவறை தவறாமல் நினைவில் கொள்ள வேண்டிய காரணம், மற்றவர் அதே தவறி செய்யும் போது நாம் மன்னிக்கப்பட்டதைப் போலவே பிறரையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்பதால்தான்.
படித்தவர் சங்கர் ஜே பாண்டியன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.